நேர்மையான பாதையிலும் தெளிவான மனநிலையையும் கொண்டு வாழ வேண்டும். இது இறைவனுடைய கட்டளையாகும். இவ்விதமாக வாழக்கூடாது. குழப்பமான சூழ்நிலைகளில் தான் வாழ வேண்டும். தெளிவு கூடாது, நேர்மையான பாதை கூடாது, நயவஞ்சகமும் துரோகமும் கொண்ட பாதைதான் வாழ்க்கைக்கு சிறந்தது என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம், அறிமுகப்படுத்தப்பட்டவங்க இருக்கின்றோம். இது அல்லாமல் நேர்வழியில் வாழும் பொழுது நாம் பரிகாசத்திற்குரியவர்களாகவும் ஆக்கப்படுகின்றோம். வாழ தெரியாதவன் என்று, வாழ வழியே கிடையாது என்று, தத்துவம் பேசிக்கொண்டிருப்பவன் என்றும், இவ்விதமாக பழிசற்களையும் பரிகாசங்களையும் தாங்கிக் கொண்டு வாழ்வதை காட்டிலும் உலக மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்வது சிறந்தது என்று எண்ணிக்கொண்டு நம்முடைய உள்ளத்திற்கு விரோதமான பாதையை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை எங்கு ஆரம்பமாகின்றது என்பதை நான் கவனிக்கும் பொழுது அது என்னுடைய உள்ளத்திலிருந்து ஆரம்பமாகின்றது, வேறு எங்கிருந்தும் ஆரம்பமாகவில்லை. ஒரு காரியம் செய்வதற்கு இது தேவையா என்ற அடிப்படையில் நமக்கு வேண்டும். என்ன காரியம் செய்யப்போகின்றோம்? என்னுடைய தேவைகளுக்காக நான் சில காரியங்கள் செய்யப்போகின்றேன். என்ன தேவை? எனக்கு உணவு வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. சரி, உணவை தேடிக் கொள்ளுங்கள். ஆனால் பணத்தை தேடிச் செல்கின்றேன். நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம் பணம்தான் வாழ்க்கை என்பதை முதன்மையாக. ஆனால் உள்ளத்தில் இருப்பது உணவு வேண்டும். என்னுடைய வாழ்க்கைக்கு பணமா உணவா நான் படைக்கப்பட்ட போது, ஒரு குழந்தையாக படைக்கப்பட்ட போது என்னுடைய தேவை பாலா பணமா? ஒரு தாய் தந்தைக்கும் தாயாக போகிறவருக்கும் பெற்றோர்களாக முதல் குழந்தைக்கு ஆணாக இருக்கிறவர்களுக்கும் திருமணம் முடிந்த பிறகு குழந்தையை எப்படி வளர்க்கப் போகின்றோம் என்று தெரியாது. குழந்தை எப்படி உருவாகப் போகிறது என்று தெரியாது. குழந்தை எப்பொழுது கருத்தரிக்கும் என்பதும் தெரியாது. ஆனால் வேண்டும் என்ற அந்த ஒரு உள்ளத்தின் பாதையை நாம் ஏற்கின்றோம். திருமணம் முடிந்த அடுத்த மாதத்திலேயே கருத்தரிக்கப் போவதில்லை, விருப்பத்தோடு இருக்கின்றோம். ஒரு மாதம், இரண்டு மாதம், மூன்று மாதம் ஆகின்றது, விருப்பம்தான். இப்பொழுது குழந்தை பிறந்து விட்டால் என்ன செய்வது என்ற கேள்வியும் இருக்கின்றது. அதற்காக பால் வேண்டுமே, அதற்கு பணம் தேவைய, இறைவன் பாலை கொண்டு வருபவனா? ஒரு புதிய வரவு இருக்கின்றது, அது வரவாக இருந்தாலும் அது ஒரு செலவு ஐட்டம், அதற்காக செலவு செய்ய வேண்டும். உணவுக்காக என்ன செய்யறது? பணம் வேண்டும். பணத்தை நாம் சேமிக்க ஆரம்பிக்கின்றோம் அந்த குழந்தையினுடைய வளர்ப்புக்காக. உள்ளம் என்ன சொல்கின்றது என்பதை கவனியுங்கள். உண்மையை கொண்டு அந்த உள்ளம் என்ன பேசுகிறது என்பதை கவனியுங்கள். அந்த உள்ளம் கூறுகின்றது, குழந்தைக்கு பணம் தேவையில்லையே, உணவுதான தேவை அதனுடைய வளர்ப்புக்கு. அந்த உணவுக்காக நீங்கள் சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பால் தானாக வரும். அந்த பாலுக்கு இணையாக உங்களுடைய பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய அந்த உணவானது எந்த விதத்திலும் அதற்கு நிகரானது இல்லை. சுகத்திலும் அதனுடைய தன்மையிலும் அதனுடைய ஆற்றலிலும் அதனுடைய ஞானங்கள் கற்பிப்பதிலும் தாய்ப்பாலுக்கு இணையாக எதுவுமே இல்லை. இதனை விலை கொடுத்து வாங்க முடியாது. இது இறைவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான், உங்களுக்கு அது கவலை இல்லாதது என்று. நம்முடைய மனதிலும் இறைவனுடைய அறிவிப்பு உங்களுக்கு உணவு வேண்டும் என்பது, நாம் அதனையும் கருத்தில் கொண்டு விட்டால் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும். பணம் வேண்டும் என்பதை காட்டிலும் இப்பொழுது நீங்கள் இன்றிருக்கிற சூழ்நிலையில் உணவு அதிகமாக வேண்டும், உணவு விளைச்சல்கள் பெருக வேண்டும் என்று விரும்புங்கள். உணவு விளைச்சல்கள் பெருகும் பொழுது விலைவாசி குறையும், இன்னும் பெருகும் பொழுது விலைவாசி இல்லாமல் ஆகும். பணம் என்ற ஒன்று நமக்கு தேவையில்லாமல் ஆகி இறைவன் நமக்காக அருள இருக்கும் மாதிரம் இறை ஆற்றல் மிக்க பணம் என்ற ஒன்று நீக்கப்பட்டு உணவு என்ற அந்த தரம் அதற்கு கொடுக்கப்பட்டு அதனை நாம் உண்ணும் பொழுது மனிதர்களுடைய அறிவும் மனிதர்களுடைய வழிமுறையும் தேவையில்லாமல் ஆகிவிடும். குழந்தைக்கு பாலை கொண்டு வருவோம் நான் தான், நீங்கள் ரொம்ப கவலைப்பட்ட பாலை முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா குழந்தையை பெற்றுக்கணும். ஆனால் குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், பாலை நான் கொண்டு வருகின்றேன். நம்பிக்கைக்கான ஆதாரம் உங்களுடைய படைப்பின் ஆரம்பம். எந்த வகையில் நாம் நம்முடைய நம்பிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் இப்போது அறிய வேண்டும். படைப்பின் ரகசியம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாதரம் ஆற்றல் என்பதை அறியுங்கள். என்ன இருக்கிறதோ உங்களுடைய உள்ளத்தில் சத்தியம். எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, குழந்தை வேண்டும், சத்தியமானது உண்மை. அதை அறிவிப்பது யார்? எடுத்தடுப்பில் குழந்தை வேண்டும் என்று நாம் விரும்புவோமா, அல்லது ஆண் குழந்தை வேண்டும் பெண் குழந்தை வேண்டும் என்று விரும்புவோமா? முதல் குழந்தை எனக்காக பொதுவாக இருக்கின்றது. நீங்கள் தாய் பேர் அடைய வேண்டும், தந்தையோ நான் பெற்றவனாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றான். அந்த நேரத்தில் எனக்கு இந்த குழந்தை தான் வேண்டும் என்று நீங்கள் முறையிடுவீர்களா, அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று விரும்புவீர்களா? சத்தியம் என்பது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும். இன்னும் அது சத்தியம் என்னவென்றால் எனக்கு பாக்கியம் வேண்டும். குழந்தை நிச்சயமாக இருக்கின்றது உங்களுக்கு, அது சந்தேகமில்லை. ஆனால் நாம் சந்தேகம் கொண்டிருக்கின்றோம், குழந்தை இருக்குமா இல்லையா என்று. அதன் காரணமாக குழந்தை நாள் தள்ளி போகின்றது. எனக்கு குழந்தை வேண்டுமே, அடுத்த மாதமே வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த அதிர்வடைவின் காரணமாக, அந்த கவலையின் காரணமாக உங்களுடைய குடும்ப உறவானது, சுகமான உறவு உணர்வானது ஒரு பெரும் காரியம் செய்ய இருக்கின்றோம், அடுத்த மாதம் நிற்க வேண்டும், அதற்காக நாம் உழைக்கின்றோம் என்ற அடிப்படையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றீர்கள். சுகம் கெட்டுவிட்டு பெரும் பதட்டத்தோடும், ஊர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அடுத்த மாதம் என்ற அந்த கவலையோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மை என்ன? ஊர் மக்களை திருப்திப்படுத்த வேண்டுமா, அல்லது நீங்கள் அமைதியாக உங்களுக்கு அமைந்த வாழ்க்கையான உறவுகளில் நீங்கள் தாம்பத்தியம் மேற்கொண்டு இறைவனுடைய அருளுக்காக காத்திருக்க வேண்டுமா? எது சத்தியம்? மாமனாரையும் மாமியாரையும் அம்மாவையும் அப்பாவையும் திருப்தி பெற்றதுக்காக வேண்டி, ஊருக்கு காட்டுறதுக்காக வேண்டிய ஒரு பாக்கியம் வேண்டுமா உங்களுக்கு? அல்லது இறைவனுடைய நாட்டு பிரகாரம், அவனுடைய நேர பிரகாரம் உங்களுக்கு எப்பொழுது அமைந்தால் அழகாக இருக்கும் என்று அவன் தீர்மானிக்கின்றானே, அந்த நாளுக்காக காத்திருப்பீர்களா? இப்பொழுது நம்மை வழிநிற்கக்கூடியவர்கள் உங்களுடைய தாயும் தந்தையும், அவர்களுடைய தாயும் தந்தையுமா, அல்லது வேறு எதுவுமா, அல்லது ஊர் மக்கள் உலக மக்களா? இந்த மாதம் உங்களுக்கு நிற்கவில்லை என்றால் பெரும் சந்தோஷம் எல்லோருக்கும். ஊருக்கு காட்ட முடியவில்லை என்று உங்களுடைய தாய் தந்தையர் இருவருக்கும் பெரும் வருத்தம். அவர்களும் பதட்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையையும் சீரழித்து ஆரம்ப நாள் முதலாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரியாக்கி இது சக்சஸ் ஆகணும், ஊருக்கு காட்டணும், உங்களுக்கு பாக்கியம் வேண்டும், குழந்தை மூலமாக பாக்கியம் வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும். அது ஒரு இரண்டும் சேர்ந்த ஒரு வார்த்தை. குழந்தைக்கு நான் ஊருக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்ததாக குழந்தை பாக்கியம் என்று ஆயிற்று. குழந்தை இல்லை என்று யார் சொன்னது? உங்களுடைய தடுமாற்றமும், உங்களுடைய அவசரமும், உங்களுடைய கவலையும், உங்களுடைய பதற்றமும் அழகான வாழ்க்கையை சீரழிக்கும் விதமாக மாற்றிவிட்டது. இப்பொழுது நாம் உள்ளத்தை கவனிக்க வேண்டுமா, ஊர் உலக மக்களை கவனிக்க வேண்டுமா? உண்மையை கொண்டு சொல்லுங்கள். குழந்தை பேர் வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகின்றீர்கள், அது ஆனா பெண்ணா என்பது தேவையில்லை, ஊருக்கு காட்டுவதற்காக வேண்டும், என்னுடைய தாய் தந்தையர்களையும் அவருடைய தாய் தந்தையர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஒரு கருத்தரிப்பை நீங்கள் விரும்புகின்றீர்கள் தவிர பாக்கியத்தை விரும்பவில்லை. இது உங்களுக்கு நன்மையானதா அல்லது உங்களுக்கு கேடானதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இதற்காக இந்த உதாரணம் ஆரம்ப உதாரணம். மற்ற மனிதர்களுக்காக நீங்கள் ஒருபோதும் வாடக்கூடாது, உங்களுடைய உள்ளத்திற்காக வாடுங்கள். அது சத்தியம். இறைவன், இறை உணர்வு, இறைவனுடைய பாதுகாப்பு, இறைவனுடைய உதவி உங்களுக்கு என்றென்றும் வேண்டுமென்றால் உங்களுக்கு உங்கள் உள்ளத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனதை கூட நீங்கள் நம்பக்கூடாது. பிற மனிதர்களுக்கு அப்புறம் வருவோம். அப்படி என்றால் உள்ளத்திற்கும் மனதிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உள்ளம் என்பது உங்களுடைய இறைவன் அவனுடைய செய்திகளை தாங்குவதற்காக அவன் அமைத்த ஒரு மாபெரும் படைப்பு, ஆற்றல் மிக்க படைப்பு உள்ளம். அதனை நீங்கள் ஆன்மா என்று கூறுங்கள், சோல் என்று கூறுங்கள். இறைவனுடைய கட்டளையை கொண்டு அவனுடைய வார்த்தைகளை அது ஏற்கும் விதமாக இரண்டு வேறுபட்ட கருத்துக்களுக்கு இடமில்லாமல் சொல்வதை ஏற்க வேண்டும். அந்த ஏற்புகளை அந்த உள்ளமானது உங்களுடைய மனதிற்கு அறிவிக்க வேண்டும். இது உங்களுடைய இறைவனுடைய விருப்பமாக அவன் அனுமதியை கொண்டு உங்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கப்படுகின்றது. உங்களுக்கு ஒரு பாக்கியம் வேண்டும். குழந்தை உண்டு என்பது யாவரும் அறிந்தவரைக்கும் அறிவிக்க உங்களுக்கு கருத்து வேறுபாடு வேண்டாம். எனக்கு நிகரமா நிகழாத என்ற எண்ணம் வேண்டாம், எப்பொழுது நிகரம் என்ற எண்ணம் வேண்டாம். அதனை தீர்மானிப்பது இறைவன் தான் என்று தெரியும். அந்த உண்மையை முதலில் நாம் கருத்தில் கொள்ளாத வரையில் நம்முடைய நன்மைகளுக்கு எந்த விதமான தடையும் ஏற்படாது. உள்ளத்தை கவனியுங்கள், உண்மையை கொண்டு அந்த உள்ளத்தை கண்ணியப்படுத்துங்கள். அந்த உள்ளத்தை கண்ணியப்படுத்துவது என்பது அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நீங்கள் சந்தேகிக்காதீர்கள். கண்ணியம், நம்பிக்கை கொள்ளுங்கள். பிறகு அந்த நம்பிக்கையை அந்த உள்ளத்திடம் சமர்ப்பியுங்கள். எனக்கு வேண்டும், நம்பிக்கை வேண்டும் என்று அந்த உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நான் நம்பிக்கை கொண்டவன் என்று கூறாதீர்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை மட்டும்தான் நம்பிக்கைக்கு உரியதாக நீங்கள் ஏற்க வேண்டுமே தவிர உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை என்பது தேவையில்லாதது. ஏனென்றால் எண்ணங்கள் அனைத்தும் உருப்படாதது. உள்ளத்தில் இருப்பது என்னுடைய எண்ணம், ஒரே ஒரு எண்ணம், ஒரு பீங்கான் கோப்பையை போன்று மனதிற்கு கொண்டு வரும் பொழுது அதனை தவற விடுகின்றேன், சிறுதலாகவும் சிறுதலாகவும் ஆகிவிடுகின்றது. இனி அதை ஒட்ட முடியாது. எண்ணத்தை ஒரே ஒரு அழகான ஒரு கோப்பையை அதை தவறவிட்டு எண்ணத்தில் நீங்கள் இருக்கும் நிலையில் நான் உள்ளத்தின் அடிப்படையில் வாழ்கின்றேன். அதை மனதிற்கு கொண்டு வரும் பொழுது நான் செய்யப்போகின்றேன் என்ற உணர்வு வந்துவிடும். நான் காரியம் செய்யப்போகின்றேன், காரியம் என்ன தெரியும் உங்களுக்கு, அதனை மூடிவிடப் போகின்றேன் என்பது பொருள். என்னுடைய உழைப்பின் காரணமாகவும் என்னுடைய இறைவனுக்கும் மேலாக ஆற்றல் இருக்கின்றது என்ற அந்த அகம்பாவத்தின் காரணமாகவும் வெட்டி தைரியத்தின் காரணமாகவும் ஊருக்கு நான் காண்பிப்பதற்காக வேண்டி பெரும் முயற்சி எடுத்து சில காரியங்களை நான் செய்கின்றேன். எந்த காரியமாக? சுகம் என்ற ஒன்றுக்காக, பாக்கியம் என்ற ஒன்றுக்காக, நீடித்து நிலைத்த நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த தேவைக்காக. இவையெல்லாம் உங்கள் கைகளில் இருக்கின்றது என்று முதலில் நீங்கள் சொல்ல முடியுமா? அல்லது பொய்யாக நீங்கள் கற்பனை செய்து கொள்கின்றீர்களா? எல்லாம் என் கையில் இருக்கின்றன என்று. நாளைய வாழ்க்கை முழுமையுமாக நம்முடைய கைகளில் இருக்கின்றன என்று சொல்லக்கூடியவர் யார்? அல்லது நாளைய வாழ்க்கை நிச்சயமாக என்னிடம் இல்லை, விடிந்தால் உண்டு என்று அந்த பணிவை மேற்கொள்வதாக இருக்கின்றோமா? பெரும்பாலும் ஒரு வருடத்திற்கு, இரண்டு வருடத்திற்கு, ஐந்து வருடத்திற்கு நான் இன்றே இவ்வாறு செய்யப் போகின்றேன் என்று முடிவு கட்டுகின்றேன். எண்ணம் கூறுகின்றது சுகமான வாழ்க்கையில் வாடுங்கள், எண்ணம் கூறுகின்றது அமோகமான வாழ்க்கையில் வாடுங்கள். இதற்கு ஏதாவது பொருள் இருக்கிறதா? அல்லது உணர்வு மட்டும்தான் அழகானதாக இருக்கின்றது என்று அந்த உணர்வு மட்டும்தான் கொள்ள முடியுமா? அமோகமான வாழ்க்கைக்கு பொருள் வடிவம் கொடுக்க முடியுமா? அல்லது அதில் உணர்வில் மட்டும்தான் இருக்க முடியுமா? பொருள் வடிவமாக கொடுக்க முடியாது. அதனை என்னுடைய கற்பனைக்கு கொண்டு வந்து அதனை வடிவமைக்க முடியாது என்பது சத்தியமா? நாம் கற்பனை செய்கின்றோம். இங்கு உள்ளத்தில் இருப்பது கனவு உலக வாழ்க்கை, உள்ளத்திற்குள் ஒரே எண்ணம். மனதிற்கு கொண்டு வரும் பொழுது அதனை பொருள்களாக மாற்றுகின்றோம். அந்த எண்ணம் உடைந்து எண்ணங்களாக மாறிவிட்டன. ஒரு அழகாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கோப்பையான கீழே விழுந்து விட்டால் எந்த அளவுக்கு சில்லுகளாக போய்விடுமோ அந்த சிதறல்களை கொண்டு நீங்கள் வாழ முடியாதோ, அந்த சிதறல்களை கொண்டுதான் நான் வாழப்போகின்றேன் என்று நம்முடைய வாழ்நாள் முழுமைக்கும் அந்த சிதறல்களை சேர்ப்பதன் மூலமாகவும் பொறுப்பதன் மூலமாகவும் காயங்களும் உண்டு, சத்தம் சிந்துதலும் உண்டு உங்களுக்குள்ளாக. அதனை உபயோகப்படுத்த முடியாமல் இருப்பதை கொண்டு நாம் வாழ வேண்டும். இந்த கஷ்டங்கள் தான் வாழ்க்கை என்று தத்துவம் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்று பொய்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதனை நம்புங்கள். உங்களுடைய எண்ணத்தை நம்புவது என்பது எனக்கு அசுத்தமானதும் அசிங்கமானதும் அலங்கோலமானதும் அறுவறுக்கத்தக்கதும் உபயோகம் இல்லாததும், இதனை தான் நான் என்னுடைய எண்ணமாக கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றேன். ஆனால் எண்ணம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு அழகான எண்ணம். வாழ்நாள் முழுமைக்கும் சுகமாக வாழுங்கள், சுகமான அனுபவங்களில் வாழுங்கள். அனுபவித்து வாழாதீர்கள், இருக்கக்கூடியதை அனுபவித்து வாழ வேண்டாம். வர இருக்கக்கூடியதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், உள்ளத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த ஒரே ஒரு எண்ணம் சுகம் எந்த அளவுக்கு பரவலாகிறது என்பதை பாருங்கள். என் கண்களில் பார்க்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கின்றது, அதில் வித்தியாசமான சுகங்கள். ஒவ்வொருடைய முகத்திலும் சுகமான பார்வை இருக்கும் பொழுது, ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கும் பொழுது சுகமான அனுபவம். ஆயிரம் கோடி மக்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது சுகமாக இருந்தால் சுகமான அனுபவம், அது வருத்தமாக இருந்தால் வேறு அனுபவம். மூக்கு சுவாசங்களில் இருக்கக்கூடிய சுகம் வெவ்வேறு விதமானவை. இப்பொழுதும் சுகம் இருக்கின்றது, ஒரு குறிப்பிட்ட காற்று அடிக்கும் போது அந்த சுகம் வேறு. பூக்களின் மனங்கள் வரும்பொழுது கலந்து வரும்போது சுகங்கள் வேறு, அதோடு பழங்களின் நறுமணம் கலந்து வரும்போது சுகம் வேறு. இன்னும் அலாதியான சுகங்கள் உங்களுக்காக மறைவானவற்றிலிருந்து இறைவன் படைப்பான். ருசியிலும் சுகங்கள் இருக்கின்றன. தோளில் பார்க்கக்கூடிய சுகங்கள் எண்ணிலடங்காதது, காதுகளில் கேட்கக்கூடிய இனிமையும் எண்ணிலடங்காதது. எந்த விதமான சுகத்தை நீங்கள் உங்களுடைய கற்பனையை கொண்டு வடிவமைப்பீர்கள்? ஒரே ஒரு படம் அதில் தொழுவதற்கு கணித அந்த தோலை தொழுவதற்கு ஒரு அழகு, பார்ப்பதற்கு ஒரு அழகு, முகர்வதற்கு ஒரு அழகு, ருசிப்பதற்கு ஒரு அழகு, அப்படியும் கொண்டு ஒரு தோலில் அமைத்திருக்கின்றானே உங்களால் எதனை படைக்க முடியும்? நான் அமைக்கப் போகின்றேன் என்று ஒரு பிளாஸ்டிக் செடியை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு அழகாக வச்சிருக்கேன் பாருங்கள். உண்மையான செடியினுடைய குளிர்ச்சி எப்படி, இந்த பிளாஸ்டிக் செடியினுடைய அந்த வெப்பம் எப்படி? வீண் பெருமையில் ஆகிடக்கூடிய உங்களுடைய அறிவையும் உங்களுடைய ஆற்றலையும் வெதும்பக்கூடிய அந்த வாழ்க்கையில் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எண்ணம் எண்ணங்களாக மாறக்கூடாது. எண்ணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எது செய்வதென்று அறியவில்லை, ஒரே ஒரு எண்ணத்தை உடைத்து விட்டீர்கள், சிதறல்களாக ஆக்கிவிட்டீர்கள், மனதில் மட்டும் கொண்டு விட்டீர்கள். எங்கிருந்து வந்தது என்பதை தெரியாமல் வரும் பொழுது அதை நான் அடையும் பொழுது என்னுடைய மனதில் தாங்கும் பொழுது அது ஒரு உருவமற்ற அழகான இனிமையான ஒரு சுகமான உணர்வு எனக்கு அமைக்கப்படுகின்றது. அதனை நான் உணர்ச்சிக்குரிய பொருள்களாக மாற்றுகின்றேன். இதுதான் வாழ்க்கை என்று. பணம்தான் உங்களுடைய வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் என்று அறிய வேண்டும், உணர்வுதான் வாழ்க்கை என்று. பணம் ஒரு குப்பை தொட்டி பேப்பர் என்பதை அறிய வேண்டும், கழுதை திங்கிற பேப்பர் என்பதை அறிய வேண்டும். அதற்கு நீங்கள் மதிப்போ மரியாதையோ ஒரு காலம் கொடுக்கக்கூடாது. ஊர் மக்கள் உலக மக்கள் கொடுக்கட்டும், நாம் இல்லை. என்றாவது நாம் திரும்ப வேண்டும், விலைவாசியில் குறைய வேண்டும் என்று விரும்புங்கள். பணத்திற்கு தேவையே ஆகக்கூடாது என்று விரும்புங்கள். இறைவனுக்கு முடியாத அது ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உணவு வேண்டுமா பணம் வேண்டுமா கேளுங்கள், அதை கேளுங்கள். உங்களுடைய குழந்தையை பெற இருக்கின்றீர்கள், அதற்கு பால் வேண்டுமா பணம் வேண்டுமா என்று நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக பால் வேண்டும் என்று கூறுவீர்கள். உங்களுக்கு மட்டும் என்ன பணம் என்ற ஒன்று, அது இல்லாமல் வாழ்க்கை எப்படி என்று கேட்பீர்கள். வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை, ஆயிரம் கோடி கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்று கூறுவீர்கள். அதற்கு மேலாக உணவு வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள். உலகம் நிறைய தங்கமும் வைரங்களும் பொன்னையும் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இருக்கட்டும், வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக அதை புலங்குங்கள். ஆனால் உணவு வேண்டும் என்று அதற்கு மேலாக அதை மதியுங்கள். இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்துங்கள். பணம் என்ற சாக்கடைக்குள் ஆகிவிட்டது போதும், உணவு என்ற மாதரம் அரண்மனைக்குள் நீங்கள் நுழையுங்கள். உங்களுக்காக தோட்டங்களும் துறவுகளும் காத்திருக்கின்றன, இறைவனுடைய அனுமதியை கொண்டு நடக்கும் என்பதை நம்புங்கள். நீங்கள் இப்போது இறை உணர்வு பெற வேண்டும். பணம் என்ற நாயாய் பேயாய் தெரியக்கூடிய அந்த பகுதிக்குள் நாம் செல்லக்கூடாது. இன்று வரை நாம் சென்ற மாதிரி ஒரு காலம் இந்த பணத்தை நம்பி நீங்கள் வாழ முடியாது. எந்த நாளிலும் உங்களை அது பிரிதோண்டி குறைத்து விடலாம் என்று நீங்கள் புதைந்து கொண்டிருப்பதை போன்றது. இது ஒரு சாம்பிள் காட்டப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் சபித்துக் கொள்வது இந்த நாளில் மிக முக்கியம். என் இறைவனை என்னை மன்னிப்பாயா. பணம் என்ற குப்பை தொட்டியின் பக்கம் நகரின் பக்கம் போனதற்காக எங்களை மன்னிப்பாயாக. உணவை கொடு என்று கேளுங்கள். உணவு விலை மதிக்க முடியாதது. ஏன்? உங்களுக்கு உயிர் வேண்டும் வாழ்வதற்கு. பணத்தை தொட்டு பார்த்தது கூட உயிர் வேண்டும். உயிருக்கு விலை பேச முடியுமா? யார் விலை பேசுவார்கள் உயிருக்கு? உணவு என்பது உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடியது. உணவு இல்லை என்றால் நாம் இறந்து விடுவோம். உயிருக்கு விலை இல்லை என்று இருக்கும் பொழுது உயிருக்கு உயிரக்கூடிய அந்த உணவுக்கு விலை பேசுவீர்கள். தரித்திரம் தலைவிரித்தாடுகின்றது உலக மக்களிடம். இந்த நாள் என்ற உலக மக்களிடம் தரித்திரம் தலைவிரித்தாடுகின்றது. பணத்தின் பக்கம் செல்லாதீர்கள். உணவு வேண்டும் என்று விரும்புங்கள். அவ்வளவு பணத்தையும் நீங்கள் சம்பாதிங்கள். ஆனால் அதற்கு காரணத்திற்கு கீழாக மதிப்பு கொடுங்கள். அவ்வளவுதான். சமயன் பிடித்த பணம் என்று கூறுங்கள். ஆனால் நீங்கள் பணத்தை கண்ணில் ஒட்டிக்கொள்வீர்கள். மிகக்கேடு. நகையையும் கண்ணில் ஒட்டிக்கொள்வீர்கள். அதையோட மிகப்பெரும் கேடு. என்ன கேடு தெரியுமா? நீங்கள் சுகமாக வாழுங்கள். நான் இருக்கின்றேன், நான் படைப்பேன், நான் உணவளிக்கின்றேன், நான் உங்களை வாழ்கின்றேன். இந்த உலகத்தை நான் சொர்க்க வளமாக மாற்றுகின்றேன். வேண்டுமா வேண்டாமா? ஆனால் சொர்க்கம் என்பது பூசரிகளால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இறந்த பிறகு அதுவும் உண்டு, இங்கேயும் உண்டு. அத்தியாயம் 47:15. சொர்க்கத்திற்கான உதாரணம், நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். விதவிதமான உணவு வகைகள் உங்களுக்காக உண்டு. இப்போது இருக்கிறதா இல்லையா? பணம் தராத காரணமாக நீங்கள் உங்கள் கைகளுக்கு எட்டாமல் இருக்கின்றீர்கள். ஆனால் இருக்கிறது. பணத்தை கொடுத்தால்தான் உணவு தருவேன் என்று நீங்கள் உங்களுக்காக சட்டம் இயற்றிக் கொண்டீர்கள். உணவுக்கு விலை பேசக்கூடாது, அதற்கு விலை இல்லை என்று ஆத்மார்த்தமாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னரும் உயிருக்கும் விலை இல்லை. உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவுக்கும் விலை பேசுவது என்பது மகா போக்கிரித்தனம் என்பதை தெரிந்திருந்தும், இதற்கு நிகராக ஒரு அகம்பாவம் அட்டகாசமும் கிடையாது என்று அறிந்திருந்தும், அதுதான் அரசாங்கத்தின் விதி என்று ஆக்கிக் கொண்டீர்கள். இன்று நாம் உள்ளத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள். எப்படி சம்பாதிப்பது என்று எண்ணங்களில் போகாதீர்கள். அந்த குப்பை தொட்டி பணம் உங்கள் கால்களுக்கு வரும். அதற்கு எந்த மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் இல்லை. 1000 மதிப்பில்லை, 500 மதிப்பில்லை, 2000 எப்ப மதிப்பு இருக்கும்? 2000 போய் 2014 வந்துச்சு. நம்பிக்கை கொள்ளுங்கள். சனியன் பிடித்த பணத்தை நம்பாதீர்கள். அதனை வாங்குங்கள். அதனை அவமதிப்பதற்காக நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். ஊர் உலக மக்களின் கூக்குரலை கேட்காதீர்கள். பத்திரிகைகளை படிக்காதீர்கள். உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை நம்பாதீர்கள். இறைவனுடைய ஒரு செய்தி இருக்கிறது, பணமா உணவா என்ற அந்த செய்தி. மாபெரும் ஆற்றல் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது உங்களுக்காக. பணம் இல்லை என்று எல்லாரும் கதிரம் படுது விலைவாசியை குறைப்பவன் அவன் தான், மகசூல் அதிகரிப்பவன் அவன் தான். அப்படி மழையும் கூட கிடையாது, அது மகசூல் அதிகரிக்கின்றன. விவசாயிகள் விளைச்சல்களை உருவாக்கும் பொழுது தங்களுடைய லாபத்தை கருதி சுருக்கி உருவாக்கக்கூடிய எண்ணம் தான் அவர்கள் இருக்கின்றது. அந்த நேரத்தில் விலைவாசி அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சுருக்க வேண்டும் என்று நினைப்பார்களா? சுருக்கணும் நினைப்பார்களா? விளை பொருள்களை விளைச்சல்களை அவர்கள் குறைப்பார்கள், அதிகமாக்குவார்களா? இதற்கு மேலாக காற்றுள்ள உரை சுற்றி கொள்ள வேண்டும் இல்லையா? விளைச்சல்களை அவர்கள் இன்னும் சுருக்குவார்களா பெருக்குவார்களா? விலைவாசி அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆனாலும் அதையும் மீறி மழையும் இல்லாத நேரத்தில் சட்டையன விலைவாசிகள் குறைந்துவிட்டன. பத்திரிகைகள் செய்தி விலைவாசி குறைந்துவிட்டது, வியாபாரிகள் தவளை, பொதுமக்கள் மகிழ்ச்சி என்று வராது. தரித்திரம் பிடித்த பத்திரிகைகளை படிக்காதீர்கள். உங்களுடைய உள்ளத்தை கவனியுங்கள். ஊர் செய்திகளை நம்பாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தை கவனியுங்கள். ஒரே ஒரு எண்ணம் இருக்கின்றது, இறைவனுடைய செய்தி, உணவு வேண்டும், இதோ குறைத்து விட்டேன், விலைவாசி தேவையில்லை. இப்பொழுது நான் உங்கள் மீது இரக்கம் கொண்டு குறைத்திருக்கின்றேன். விளைச்சல்களை அதிகமாக்கி விலைவாசியை குறைத்து நான் உங்களை மன்னிக்கின்றேன். மன்னித்துவிட்டு விலைவாசியை குறைக்கவில்லை. விலைவாசியை குறைத்துவிட்டு மன்னிக்கின்றேன். மன்னிப்பை தேடுங்கள். இப்பொழுதா தவறு செய்துவிட்டேன் இறைவனே, விளைச்சல்களை இன்னும் அதிகமாக்கி கொடு என்று கேட்டிருக்க வேண்டும். ஆயிரம் ஆயிரம் வரைகள் நடந்து விட்டன. விலைவாசி உயர்வதும் விலைவாசி குறைவதும், விலைவாசி உயர்வதும் கத்துதான் கதறுவதும், அது விலைவாசி இறக்கப்பட்டு விட்டால், விளைச்சல் பெருக்கப்பட்டு விட்டால் எதுவுமே நடக்காதது போன்று தானாக வாழ்ந்து கொண்டிருக்கும். மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறையாவது இரு முறையாவது நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லையா? அத்தியாயம் 9:126, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அறிவிக்கப்படுகின்றது. ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நீங்கள் சோதிக்கப்படுகின்றீர்கள், வேதனைக்குள்ளாக்கப்படுகின்றீர்கள். ஒரு விதம் அல்ல, இரண்டு விதம் இல்ல, பல விதங்களில், பல விதங்களில் ஒரு மனதுக்கு கவலையும் கஷ்டமும் வரும்பொழுது அது ஒரு சோதனையாகும். குறைந்தபட்சம் இரண்டு முறை நீங்கள் ஆண்டிற்கு சோதிக்கப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் நீங்கள் அதிலிருந்து, கவலையிலிருந்து விடுபட்டு வரும் பொழுது இறைவன் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றான். நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே விலைவாசியை குறைத்து கவனிக்க செய்கின்றான். யார் குறைப்பது என்பதை உங்களுடைய நிதி மந்திரி துறையும் நிதி அமைச்சகமும் உங்களுக்கு வேண்டுமா, இறைவனுடைய இந்த விதி வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். விலைவாசியை குறைப்பதற்கு நீங்கள் வெளியில போயிட்டு கொடித்துக்கணும், போராட்டம் பண்ணணும், விஷம் செஞ்சணும். ஆனால் விலைவாசியை இறைவன் குறைக்கின்றான் எவ்வளவு அழகாக என்பதை அறிய வேண்டும். என் இறைவனுக்கு நிகராக என்னுடைய நன்மைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பவனும் என்னுடைய நன்மைகளை அதிகரிப்பவனும் வேறு எவனும் இல்லை என்பதை இன்று நாம் தெளிவாக உணர வேண்டும். இதில் எத்தகைய சந்தேகமும் வேண்டாம், இதில் எத்தகைய பெரிய ஒரு சிந்தனையும் தேவையில்லை. இறைவன் ஒருவனைத் தவிர என்னை பாதுகாப்பன் இல்லை என்பதை நான் முழுமையாக அறிவதற்கு. இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைதி, அந்த அமைதியை நான் பொருளாக மாற்றுகின்றேன். எனக்கு இவையெல்லாம் இருந்தால் அமைதி என்பது என்னென்ன பொருள்? பணம். அதை கொண்டு நீங்கள் வாங்கக்கூடிய உலகத்தினுடைய ஆதாரங்களும் வசதிகளும், உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் வரையில் எண்ணத்தின் மீது நான் எந்த விதமான பிரார்த்தனையும் மேற்கொள்ள முடியாது. சுகம் வேண்டும் என்று இருக்கின்றது, அது உள்ளத்தின் அடிப்படையை கொண்டிருக்கின்றது. நீங்களோ என்னுடைய வயிற்றின் சுகம் வயிறு ஸ்பெஷலிஸ்ட், இருதயத்தின் சுகம் இருதய ஸ்பெஷலிஸ்ட், நுரையீரல்களின் சுவாச பைகளின் சுகம் லங் ஸ்பெஷலிஸ்ட், சிறுநீரகங்களின் சுகம் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், எப்படி உங்களை கூறு போட்டு விட்டீர்கள். சுகம் என்பது உணர்வா அல்லது உறுப்புகள் சம்பந்தப்பட்டதா? உங்களுடைய உடலை ஒட்டுமொத்தமாக ஒருமித்த வண்ணமாக பாதுகாத்துக் கொண்டிருப்பது உயிரா அல்லது அந்தந்த உறுப்புகள் தன்னந்தனியாக தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனவா? அந்த உயிரை அவரால் பார்க்க முடியுமா, படைக்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் சுகம் என்று நீங்கள் விரும்பும் பொழுது உள்ளம் புரிகிறது உயிர் வேண்டும். ஆனால் உங்களுடைய அறிவு உறுப்புகள் வேண்டும் சிதைந்து விட்டது. ஒரே ஒரு சுகமான அழகான செய்தி என்பது சிதைக்கப்பட்டு விட்டு விட்டது உங்களுடைய அறியாமையின் காரணமாகவும். இன்னும் என்னுடைய மருத்துவ அறிவு தான் என்னுடைய மகத்தான அறிவு என்று எழுதுவதன் காரணமாகவும் அந்த அறியாமையை நீங்கள் அகம்பாவத்துடன் பெருமையும் கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். அங்கும் நிகழ்வது என்ன என்பதும் தெரியும். நடந்து போனவர்கள் அங்கு படுக்கையாக செலுத்தப்பட்டுள்ளார்கள். அவ்வளவு அலோபதி என்ற மிக பெரிய ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்கு சென்றாலும் சரி சுகம் வேண்டும். அலோபதி அப்பலோபதி இதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் உங்களுடைய சுகத்தை மேற்கொள்ள வேண்டும். சுகம் என்பது உணர்வு உள்ளத்தின் அடிப்படையை கொண்டிருக்கிறது. மனிதர்களிடம் இல்லை என்பதை அறியுங்கள். இப்பொழுது இந்த அறிவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த எண்ணத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் உள்ளத்தின் பக்கம் சார்ந்து அந்த இறைவனை நான் கண்ணியப்படுத்துகின்றேன். உணர்வை அளித்த ஒரே ஒரு எண்ணத்தை, அழகான எண்ணத்தை, இரண்டு வேறு எண்ணங்கள் இருக்குமானால் நிச்சயமாக இரண்டு இருதயங்களை உங்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளதாக நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள், ஆக்கிக் கொண்டீர்கள். நிச்சயமாக ஒரே ஒரு இருதயம் தான். இரண்டு இருதயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தவில்லை என்பதை அறியுங்கள். அப்படியானால் இந்த இரண்டுக்கும் இடையே தத்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் அமைந்துவிடுவோம். ஒன்று வேண்டுமா அல்லது ஒரே விஷயத்திற்கு இரண்டு பாதைகள் வேண்டுமா? ஒரு பாதையோ இரண்டு பாதையோ எது வேண்டும்? உள்ளம் என்பது ஒரு பாதை, அது அனைத்து வழிகளையும் அறிந்திருக்கின்றது, அது இறைவனிடமிருந்து நிகழக்கூடியதாக இருக்கின்றது, அந்த பாதை வேண்டுமா? அல்லது உங்களுடைய மனம் என்ற ஒன்று இருக்கின்றது, அதை இருதயமாக கொண்டு நீங்கள் தத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், எந்த பகுதி போவோம் என்று இந்த வாழ்க்கை வேண்டுமா? மனம் என்பது ஒரு சோதனை. உங்களுடைய செயல் ஆற்றலுக்காக மனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்காக அமைக்கப்படக்கூடிய இறைவனுடைய பெரும் பாக்கியமாக அதனை நீங்கள் ஏற்பதற்காக வேண்டிய உள்ளம். உள்ளத்தில் இருப்பது ஒரே ஒரு செய்தி, அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்துங்கள். அத்தியாயம் 47:15, உங்களுக்காக அவன் ஏராளமான கனிவர்க்கங்களை, உணவின் விளைச்சல்களை நிச்சயமாக ஏற்படுத்துவான். பின்னர் உங்களுக்கு மன்னிப்பும் உண்டு. இப்பொழுது முதலில் மன்னிப்பை கொடுத்துவிட்டு பின்னர் உங்களுக்கு விளைச்சல்கள் என்று இல்லை, விளைச்சலில் கொடுத்துவிட்டு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறீர்கள் என்பதை பார்த்ததற்காக வேண்டி. இறைவன் ஒருவன் தான் இனி என்பதை தெளிவாக இருந்ததற்காக வேண்டி தனித்தனியே முறையே சிந்தித்து பார்ப்பதற்கு நிச்சயமாக அத்தாட்சிகள் இருக்கின்றன. உள்ளத்தின் பாதையின் பக்கம் நீங்கள் திருப்ப வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். உள்ளத்தின் பாதை, அவ்வளவு பாதைகளும் உங்களை நோக்கி வரக்கூடிய பாதை, மனதின் பாதை, நீங்கள் அவ்வளவே நாடி வெளியில் செல்லக்கூடிய பாதை. உங்களுக்கு இருப்பதோ இரண்டு கால்கள். அந்த இரண்டு கால்களும் ஒரு பாதை தான் அந்த பெண்ணை தவிர ரெண்டு கால் அந்த பெண்ணால ரெண்டு பக்கம் போக முடியாது. கைகளும் அவ்விதம் தான், ஒரே காரியத்தை செய்ய வேண்டும், இரண்டு காரியங்களை செய்ய முடியாது. கண்கள் மட்டும்தான் பல்வேறு பாதைகளில் தெரியும். ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுதே இந்த கண்கள் உள்ளத்தின் பார்வைக்கு விலகிவிட்டது. உள்ளத்தின் பக்கம், அகக்கண் பக்கம் திரும்புங்கள். ஒன்று, அகக்கண்கள் என்பது கிடையாது, அகக்கண் புறக்கண்களின் பக்கம் திரும்பாதீர்கள். நாம் புறம்போக்குகளாக ஆகிடுவோம். உண்மைக்கு புறம்பான அவ்வளவு பாதைகளை நாம் மேற்கொள்வோம். வழிகட்டில் நாம் ஆகிடுவோம், வழி தவறுகளில் ஆகிடுவோம். இன்று நாம் நம்முடைய எண்ணத்தின் சீரான பகுதிக்கு வர வேண்டும். உங்கள் இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு கொடுத்துவிட்டு மன்னிக்க விரும்புகின்றேன். மன்னிப்பு கேட்டு மன்னிக்கப்பட்ட பிறகுதான் கொடுப்பேன் என்று கூறவில்லை. உங்களுக்கு முதலில் கொடுக்கின்றேன், பிறகு மன்னிப்போம் என்று. அத்தியாயம் 47:15, ஏராளமான கனிவர்க்கங்களை உங்களுக்கு கொடுக்கின்றேன், உங்களுக்கு மன்னிப்பும் உண்டு. இனியும் நீங்கள் உங்களுடைய பாதைகளில் தவறுவீர்கள், புறக்கணிப்பவர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தின் மீது அலட்சி போக்கி காட்டுகின்றீர்கள். உங்களுடைய படையினத்தை நிச்சயமாக நான் அறிவேன். உங்களை சுற்றியுள்ள மக்கள் விதமாக உங்களை தோன்றுகின்றார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய சன்னமான துல்லியமான அழகான ஒரே வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக பெரும் கூச்சல்களை நீங்கள் உங்களை சுற்றிலும் இருந்துள்ள மக்கள் கூட்டத்தார்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், எண்ணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எண்ணங்களாக மாற்றிவிடாதீர்கள். இப்பொழுது நாம் மன்னிப்பை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே மன்னித்து தன் அருளை கொண்டு உங்களுக்கு கொடுத்து அந்த அருள் பாக்கியங்களிலிருந்து நல்லறிவையும் கொடுத்து நன் உணர்வையும் கொடுத்து இப்பொழுது வந்து சிந்தித்து பாருங்கள். சிறியதொரு வேதனையை ஒரு சோதனையாக அமைக்கின்றான். அதனை முழுமையாக அனுபவித்து விட்டுவிட்டால் பெரும் வேதனையாக மாறிவிடும். அந்த சோதனையை கொடுத்து உங்களுக்கு யார் எங்கிருந்து வந்தது என்று படை பார்க்க சொல்கின்றான். உயிரோட்டமுள்ள வாழ்க்கை வேண்டும், உயிர் ஆற்றல் வேண்டும். ஒரு காரியம் செய்வதற்கு உயிர் ஆற்றல் வேண்டும், இதனை படைப்பதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும். இன்னும் அந்த ஆற்றலை பெருகும் பொழுது இது என் சொற்படி கேட்க வேண்டும். இறந்ததிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருவான் உங்கள்கிட்ட இறைவனாக இருக்கின்றான். இறந்தவற்றிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருவான் உங்கள் இறைவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு பொருளுக்கும் இறைவன் நாடினால் உயிர் உண்டு. இறைவனுடைய நாட்டமாக உங்களுக்கு இருக்கின்றது. அந்த உள்ளத்தின் தேவையை நீங்கள் உங்களுடைய உருவமாக ஆக்கிவிடாமல் அந்த உள்ளத்தின் தேவையை மனப்பூர்வமான ஆற்றலாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு எண்ணத்தின் நிலை சிறந்தது. இன்றும் சரி, உங்களுடைய உள்ளம் அங்கு இறைவனுடைய வாக்கு, உங்களுடைய மனம் உள்ளத்தின் பக்கம் திரும்புவதற்காக காத்திருக்கின்றது. எண்ணங்களில் சிதறிவிடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்பவர்களாக இருக்கின்றீர்களா என்று உங்களை எதிர்நோக்கி இருக்கின்றது. சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையை கொண்டு அந்த இறை உணர்வை கண்ணியப்படுத்துங்கள். அத்தியாயம் 6:91, உங்களுடைய இறை உணர்வின் பக்கம் திரும்புங்கள். அதுதான் இறை, நீங்கள் இறைச்சி கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று இருக்கிறதென்றால் உங்களுடைய இறை உணர்வின் பக்கம் திரும்புங்கள். அந்த இறைஞ்சதற்குரிய அந்த உணர்வானது உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளம்தான் உங்களுடைய ஆன்மா, உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஆன்மா. அந்த ஆன்மாவின் பக்கம் நீங்கள் இன்று திரும்ப இருக்கின்றீர்கள். அங்கு இறைவனுடைய வாக்குகள் நிரப்பமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நேரத்திலும் ஒரே ஒரு செய்தி, சுகமாகுங்கள், 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 சுகத்தை நான் கொடுத்து விட்டேன், மன்னிப்பை கேளுங்கள் என்று எதிர்கொள்ளவில்லை, சுகமாகுங்கள். அவனுடைய வாக்கு என்னென்றால், அவன் ஒரு காரியத்தை உங்களுக்காக தீர்மானித்து விட்டால் அதனை ஆகுங்க என்ற மாற்றத்தில் உடனே அது ஆகிவிடுகின்றது, படைக்கப்பட்டதாக ஆகிவிடுகின்றது. அத்தியாயம் 36 வசனம் 82, உங்களுடைய மனதின் தேவைகள் அவ்வளவும் தீர்மானிக்கப்பட்டுவிட்டன இறைவனால். அவன் உங்களை மன்னிப்பவன் என்று அந்த பெயரை கொண்டிருக்கின்றான். நிகரில்லாத இரக்கமடையவன், மன்னிப்பு மட்டுமல்ல, மீண்டும் 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 நீங்கள் அவனை உதாரணப்படுத்தும் போதெல்லாம், ஒவ்வொரு உணர்வையும் நீங்கள் எண்ணங்களாக சிதைக்கும் போதெல்லாம் அவன் உங்களை மன்னித்து உங்களுக்காக அவன் நாடிய ஒரு எண்ணத்தை உங்களுக்கு நிறைவேற்றுகின்றன. தவிர நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அழிந்துவிடக்கூடிய அந்த பாதையை உங்களுக்கு காட்டவில்லை. அதை உங்களுக்கு இல்லை என்று ஆக்கி தன்புறத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் தீமையை செய்யும் பொழுதும் நன்மையாக்குகின்றான். அங்கும் ஒரு கடுமையான சோதனை. ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக நான் அதனை நிறைவேற்றுவேனா என்பது எனக்கு தெரியாது, நான் ஏதோ முயற்சிக்கிறேன் என்றுதான் கூறுவேன். எண்ணங்களின் பக்கம் திரும்பியதன் காரணமாக அந்த முயற்சியில் இறைவன் உங்களுக்கு தன்னுடைய மன்னிப்பை கொண்டு தான் எதனை ஒரு எண்ணமாக அமைத்தானோ அந்த எண்ணத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்காக அமைக்கின்றான். நீங்கள் பணத்தை விரும்பினாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, அவன் அதனை உங்களுக்கு கொண்டு வரும் பொழுது நீங்கள் நான் சாதித்ததாக உங்களை நீங்கள் தொழில்படுத்திக் கொள்கிறீர்கள். உண்மையை கொண்டு இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்தவில்லை. 6:91 வசனம் 91 அத்தியாயம் 6, நீங்கள் உண்மையை கொண்டு இறைவனை கண்ணியப்படுத்துவதற்கு பதிலாக உங்களுடைய பெருமையை கொண்டு இறைவனை அலட்சியப்படுத்தி உங்களை இறைவனுக்கு மேலாக ஆக்கிக் கொண்டு முயற்சிதான் வாழ்க்கை என்று கூறுகின்றீர்கள். என்னுடைய விடாமுயற்சியின் காரணமாகவும் கடுமையான உழைப்பின் காரணமாகவும் நான் இதை கிடைக்கப்பெற்றேன் என்று ஊருக்கு தவறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனிலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக் கொண்டது நான் செய்வேன் என்று கூறும்பொழுது எதற்காக முயற்சி? எனக்கு முடியும் என்று கூறும்பொழுது, எனக்கு எல்லா வழிகளும் தெரியும் என்று கூறும்பொழுது முயற்சி என்ற பேச்சுக்கு காரணம் என்ன? முயற்சி என்றால் என்ன? ஏதோ செய்து பார்க்கின்றேன், பார்க்கலாம் என்பதுதானே. இந்த வகையை நான் முடித்துவிட்டேன் என்று கூறக்கூடிய அளவுக்கு உங்களில் நாளைக்கு நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை இன்று மேற்கொள்வதில் உங்களின் திறமையுள்ளவர்கள் யார் என்பதை கேளுங்கள், பார்ப்போம். பதில் சொல்லட்டும், நான் இருக்கின்றேன், நாளை வாழ்க்கை விதமாக இந்த நேரத்தில் இந்த விதத்தில் விதமாக நான் முடிக்கின்ற பொருட்கள் பார்க்கலாம். நாளைக்கு நான் வேலைக்கு செல்லப் போகிறேன், இவ்வளவு சம்பாதித்துக் கொண்டு வருவேன் என்று கூறுங்கள் பார்க்கலாம். மன மகிழ்ச்சியோடு திரும்புவேன் என்று கூறுங்கள் பார்க்கலாம். மன மகிழ்ச்சியோடு செல்வேன் என்னுடைய தேர்வுகளுக்காக என்று கூறுங்கள் பார்க்கலாம். எதில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள்? இறைவன் உங்களை மன்னித்து தன் புறமிருந்து ஒரு ஆறுதலையும், அந்த மன்னிப்பின் காரணமாக எந்த விதமான மனதின் உளைச்சலும் இல்லாமல், மன்னிப்பை கேடு நான் அப்புறம் தரும் தண்டனையும் இல்லாமல், உங்களுடைய பெருமைக்கு எந்த விதமான புத்தகமும் ஏற்படாமல், என்ன நான் போய் மன்னிப்பு கேட்கறதா, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன், நீங்க சரி அப்படியே நினைச்சிருக்கோங்க, முதல்ல நான் தர்றேன், எங்கேன்னு தரது பாருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு இறங்கியவர்கள் இருந்தானே, அந்த இறைவனை நிராகரித்து விட்டு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு கேவலமான கெட்ட வாழ்க்கை என்பதை அறியுங்கள். தன்னம்பிக்கை இருக்கிறது, பிறகு ஏன் முயற்சி? என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்பதுதானே முயற்சி. ஏதோ செய்கின்றோம், முயற்சி என்பது தெளிவில்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். தெளிவோ செய்யும் பொழுது முயற்சி தேவையில்லை, நிறைவேற்றிக் கொள்ளலாம். அப்பொழுது இனி நடக்கும் என்ற பேச்சுக்கு என்ன தேவை இருக்கின்றது? எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, தன்னம்பிக்கை இருக்கின்றது, எனக்கு எல்லாம் தெரியும், இந்த உலக வாழ்க்கையில் வானங்கள் முதலாக பூமி வரையில் நிற்கிற அப்பொழுது நிகழ்ச்சி தெரியும் என்று கூறும்பொழுது இதற்காக முயற்சி? முயற்சி என்பது ஒரு சூதாட்டம், கேம்பிளிங். முயற்சி செய்து பார்க்கலாம், இப்படியும் அப்படியும் எப்படியும் நடக்கலாம். கேம்பிளிங் என்பது தெருவுக்கு கொண்டு வரும். இறுதியாக ஆரம்பத்தில் உங்களுக்கு எது கிடைப்பது போன்று தோன்றும். நீங்கள் தெருவுக்கு வரும் வரையில் அந்த முயற்சி, அந்த கேம்பிளிங் முயற்சி செய்து பார்க்கலாம். என்ன நடக்கும்னு தெரியாது, தெளிவில்லாத நிலையை நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் என்னை இறுதியாக தெருவுக்கு கொண்டு வரும். முயற்சி திருவினையாக்கும் என்று ஊர் மக்கள் பேசுவார்கள். முயற்சி திருவினையாக்கும் என்பதை இன்று நீங்கள் அறிகின்றீர்கள். நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு அவர்களுடைய உள்ளம் சத்தியம் என்பது ஏற்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எதனை நீங்கள் மறக்கிருக்கின்றீர்கள்? இப்பொழுது உங்களுடைய இரண்டு விஷயங்களில் ஒன்று உள்ளம் பெறக்கூடிய ஒரே எண்ணமா, மனம் பரிந்துரைக்கக்கூடிய வகையில் அந்த உள்ளத்திற்குரிய ஒரு எண்ணத்தை சிறுகளாக எண்ணங்களாக மாற்றிவிட்டு ஒவ்வொன்றையும் பொருள்களாக அமைத்துக் கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒன்று கொட்டி ஒரு காலம் ஒரு எண்ணத்தினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த உணர்வின் சத்தியத்தையும் மகத்துவத்தையும் மாபெரும் ஆற்றலையும் சுகம் அனுபவங்களையும் ஒரு காலம் அடைய முடியாது. உலகத்தின் போக்குகளிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுதலை அடைய இன்று விரும்புங்கள். பணம் என்ற குப்பை தொட்டி இன்று முதலாக உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நீக்கப்பட்டுவிட வேண்டும். உள்ளத்தில் உணவு இருக்கின்றது, உள்ளத்தில் சுகம் இருக்கின்றது, இறைவனுடைய உணர்வு. அதனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்துங்கள். உண்மையை கொண்டு கண்ணியப்படுத்துங்கள். பொய்யை கொண்டு நீங்கள் உங்களுடைய மனதிற்கு பெருமையை சேர்க்காதீர்கள். மனம் உங்களுடைய ஆற்றலை கொண்டு இயங்கும். உள்ளம் இறைவனுடைய ஆற்றலை கொண்டு இயங்கும். உள்ளத்தில் இறைவனுடைய வாக்குகள் அது ஆற்றல் மிக்கவை. அதனை மனதில் கொண்டு வாருங்கள். ஏற்றுக்கொண்டேன் பொருளாக மாற்றாதீர்கள். உங்களுடைய அறிவுக்குரிய பொருளாக மாற்றாதீர்கள். முதல் பொருள் பணம் தான். அந்த தரித்திரத்தை மேற்கொள்ளாதீர்கள். இறைவன் அறிவுக்குரிய ஒவ்வொன்றுக்கும் பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும் என்று அந்த தரித்திரத்தை ஆரம்பிக்காதீர்கள். இன்று வரையில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அந்த ஒரு அடிக்ஷன் உங்களை விட்டு போகாது. நீங்கள் அதற்கு அடிமையாகிவிட்டீர்கள். அந்த அடிமைத்தனத்தை இன்று நான் மேற்கொள்ள முடியாது. நிச்சயமாக இறைவன் கூறுகின்றால் நான் உங்களுக்கு தருகின்றேன், பிறகு மன்னிக்கவும் செய்கின்றேன். நீங்கள் கொஞ்சம் நன்றி உணர்வோடு சிந்தித்து உணருங்கள். அது நீங்கள் எனக்கு காட்டக்கூடிய நன்றி உணர்வு. உங்களிடமிருந்து மன்னிப்பை நான் விரும்பவில்லை, நான் மன்னித்து விட்டேன். உங்களிடமிருந்து நன்றி உணர்வை நான் விரும்புகின்றேன். உள்ளத்திற்கு பணிந்து விடுங்கள். மனதை கொண்டு பெருமை குறைக்காதீர்கள். உங்களுக்காக பெருமைக்குரிய வாழ்க்கை என்று ஒன்று உண்டு என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்காக இறைவன் அனுமதித்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க வானங்களும் பூமியும் உங்களுக்கு பணிந்துரக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க வாழ்க்கை வேண்டும். அது உங்களுக்கு நிகழும். நீங்கள் அதை நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. வானங்களையும் பூமியையும் இயக்குபவர்கள் நீங்கள் இல்ல, உங்களுக்காக இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். நாளும் பொழுதும் உங்களிடம் அல்ல, இரவும் பகலும் உங்களுக்காக மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. சிந்திக்கும் மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. இரவு பகலையும் வீணுக்காக பிடித்திருக்கின்றான் என்று நாம் எண்ணுகின்றோம். இரவு இல்லை என்றால் பகல் கிடையாது, பகல் இல்லை என்றால் இரவு தேவையில்லை. எப்படி நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள்? உங்களுடைய இரவும் பகலும் நீங்கள் விரும்பியபடியெல்லாம் உங்களை ஆட்டி படைக்கும் என்று. நிச்சயமாக அவன் விரும்பியபடி அது உங்களை ஆட்டி படைக்கும். நீங்கள் விரும்பியபடி அது மற்றவர்களை ஆட்டி படைக்காது. அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. இரவு என்பது உங்களுடைய ஓய்வுக்காக. மறுப்பீர்களா? இரவு என்பது உங்களுடைய அமைதிக்காக. மறுப்பீர்களா? இரவு என்பது உங்களுடைய ஆறுதலுக்காக. இரவு என்பது உங்களை நீங்கள் மறப்பதற்காக. இரவு என்பது நீங்கள் உங்களுடைய தூக்கத்தில் உங்களை வாழ வைத்துக் கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அறிவதற்காக. இரவு என்பது உங்களுடைய பாதுகாப்பு. உங்களிடமில்லை, உங்களை யாரும் தூக்கிக் கொண்டு சென்றால் முடிக்கும் வரையில் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள், எங்கு தூக்கி செல்லப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிபவர்கள் இல்லை. இரவு என்பது உங்களுடைய எண்ணங்கள் முற்றிலுமாக மூடப்பட்டுவிட்ட நிலை. இரவு என்பது உங்களுடைய உறவுகள், கணவன், மனைவி, குழந்தைகள் யாரை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு என் தூக்கம் முக்கியம் என்று தனிமைப்படுத்தக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்தது அந்த இரவு. அந்த தனிமைப்படுத்தப்பட்ட இரவில் தூக்கம் இல்லை. தனிமையில் உங்களுடைய மாபெரும் சுகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு வேகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் கண்ணை மூடுகின்றேன், திறக்கின்றேன், இரவு பொழுது முழுதும் போய்விட்டது. 9 மணி நேரம் போய்விட்டது. கண்ணிமைப்பதற்குள்ளாக அவ்வளவு வேகமாக சுகமாக செல்லக்கூடியது அந்த இரவு. அந்த இரவின் சுகம் இல்லாமல் பகலில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு இயக்கமும் சீராக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. அமைதியான முறையில், பதட்டமில்லை, அவசரமில்லை. உங்களுடைய கணிப்புகள் கிடையாது, உங்களுடைய எண்ணங்கள் கிடையாது, உங்களுடைய கோபதாபங்கள் கிடையாது, உங்களுடைய விரோதங்கள் கிடையாது, உங்களுடைய பகைமைகள் கிடையாது, உங்களுடைய குரோதங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு நொடிப்பொழுதில் இரவு முடிந்துவிட்டது.
கண்ணிமைக்கு நேரத்தில் ஒருமுறை கண்ணை மொழியின் திறத்தை நிலவு போய்விட்டது. எவ்வளவு சுகம், உடலில் அடுக்குகள் அவ்வளவும் ஒரு சேர உங்களுடைய மலஜலம் கழிக்கப்படுகின்றது, தூய்மையாக்கப்பட்டு வெளிவருகின்றீர்கள். இரவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சிந்தித்து பார்ப்பதற்கு இரவு என்பது மாபெரும் அத்தாட்சி. அந்த இரவு இல்லாமல் உங்களுக்கு பகர்வதாக. யாரொருவர் இரவில் தூக்கத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கழிவுகள் நீங்காது. யாரொருவர் இரவின் தூக்கத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மனதின் உற்சாகமோ சுகமோ கிடையாது, உள்ளத்தின் பாதுகாப்பும் கிடையாது. ஒவ்வொரு நடிப்படும் யுகங்களாக அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கும் பெரும் வேதனைகளோடு. தங்களுடைய இரவின் அமைதியை கருத்துக் கொள்பவர்கள் கூறுவார்கள், இரவு பகலாக நான் உழைத்தேன், அதன் காரணமாக எனக்கு பணம் கிடைத்தது. நீங்களும் இவ்விதமாகவே என்னை முதலாக கொண்டு நீங்கள் வாடுங்கள், பணம் 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 என்று. ஆனால் உள்ளம் கூறுகின்றது, பணம் என்றால் பணமும் ஆய்ந்திருக்கும் என்று. நீங்கள் வாழக்கூடிய மனிதர்களால் பிணங்களால் சத்தியம் அது. அந்த காலத்திலிருந்து இன்று வரையில் மறக்க முடியாது, நாம் உபயோகப்படுத்தவில்லை. இருந்தாலும் பணம் என்றால் பிணமும் வாய்த்திருக்கும் என்ற அந்த உதாரணத்தை நிச்சயமாக மறக்க முடியாது. உள்ளத்திலிருந்து இறைவன் மொழியாக அமைத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த வாக்கு பழமொழி. படம் போன்று கழிந்த அந்த மொழிக்கு பழமொழி என்று பெயர். பழைய மொழி அல்ல, இது தெரிவதற்கு உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்பியவர்களாக இருங்கள். மனம் என்ற ஒன்று அகக்கண்ணை விட்டு புறக்கண்களில் உங்களை அடித்துவிடும், சீரழித்துவிடும். அவன் எப்படி இருக்கின்றான், அவன் எப்படி இருக்கின்றான் என்று இந்த உலகத்தின் செய்திகள் நாராசாரமானவை. அதை நீங்கள் கால்பற்றி கேட்கலாமா? இன்னைக்கு 2000 ரூபாய் நோட்டுறேன், நாளைக்கு 1000 ரூபாய் நோட்டுறேன், நாளைக்கு 10000 ரூபாய் நோட்டுறேன். நீ உலகத்தையே கொடுத்தாலும் வேண்டாம், படைத்தவன் வேண்டும் விரும்புங்கள். அந்த இறைவனத்துக்குள் வாருங்கள். தரித்திரத்தையும் சனியனையும் பேய்களாக நாம் அலைவதையும் கொண்டு வழிநடத்தும் இந்த பணம் என்ற விவகாரத்திற்கு விலகுங்கள். இப்பொழுது பணத்தை அதிகமாக சம்பாதியுங்கள், அதனை கால்களுக்கு கீழாக மதியுங்கள், அவ்வளவுதான். இன்னும் இறைவன் விளைச்சல் அதிகமாக கொடுப்பான். என்னதான் கடினாசத்துக்கு விளக்கமாக வச்சு அந்த பணத்தை வீசக்கூடிய நேரம் வரும். விரும்புங்கள். பணத்தை கண்களில் ஒட்டிக் கொள்வதும் அதை வைத்துக் கொண்டு கும்பிடுவதும் அசிங்கத்தினுடைய போக்குகளினுடைய உச்சகட்டமாக இருக்கின்றது என்பது என்று அறியுங்கள். எந்த ஒரு மனிதனையும் நம்பாதீர்கள், இறைவன் ஒருவனை மட்டும் நம்புங்கள். அப்படி என்றால் உங்களையே நீங்கள் நம்பாதீர்கள், உங்கள் மனதிற்குரிய அறிவை நம்பாதீர்கள், உள்ளத்தை நம்புங்கள். அங்கு நீங்கள் மனிதனாக மாற்றப்படுவீர்கள். இந்த இறைவன் அத்தாட்சியை நாம் மதிக்க வேண்டும். குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அவர்களை எதுவரையில் நாம் அடைக்கடிக்கின்றோம் என்றால், அந்த 2 வயசு 3 வயசு 5 கிளாஸ் 3 கிளாஸ் 5 வயசு 6 வயசு குழந்தைகளை இரவு நேரமெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி அவர்களுடைய தூக்கத்தை கருத்து அவர்களுடைய கழிவுகள் வெளியேறாமல் ஆக்கி அரைகுறையாக அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதி பிணமாக ஆக்கிவிட்டீர்கள். அவர்கள் 22 வயது முடித்து கல்லூரியில் சேர்ந்து வெளிவருவதற்குள்ளாக நாம் அந்த குழந்தையை முற்றிலுமாக சீரழித்து ஒரு வெறும் பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக ஆக்கிவிட்டோம். உள்ளம் என்ற ஒன்று நீக்கப்பட்ட நிலை. நீங்கள் தாய்மார்களாகவும் பெற்றோர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் குழந்தைகள் 8 மணிக்கு மேலாக படிக்கக்கூடாது என்பதை நீங்கள் விரும்புங்கள். என் இறைவனே, இந்த குழந்தைக்கு நீ ஆற்றலை கொடு. கண்விழித்து படித்தால்தான் ஆற்றல் என்பதில்லை, உள்ளத்தின் மூலமாக ஆற்றல் உண்டு. இந்த படிப்பு என்ற கருதை புத்தகங்களை படிப்பதற்கு 1 மணி நேரம் போதும். உள்ளத்தின் பக்கம் நீங்கள் 24 மணி நேரமும் இருங்கள். கருதிக்கிற பேப்பரை படிக்கிறதுக்குத்தான் இந்த படிப்பதவும் வேறுதாகவும், இந்த பேப்பரை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த படம் இந்த படிப்பதவும் வேறுதாகவுமா? உங்களுடைய படிப்பு அவ்வளவுமே பணம் என்ற கருதை திங்கிற பேப்பரை படிப்பது சம்பாதிப்பதற்கு தவிர உங்களுடைய உள்ளத்தின் நாட்டிற்கும் உள்ளத்தின் சுகத்திற்கும் வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்திற்கும் வாழ்க்கையின் சுக அனுபவங்களுக்கும் தீமைகளை விலகுவதற்கும் அனைத்து சோதனைகளும் இல்லாமலாக்குவதற்கும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு இந்த படிப்பு உதவுமா என்று கேளுங்கள். உங்களுடைய மனதை கேளுங்கள். சத்தியத்தை கொண்டு வாழுங்கள் என்பதாக இன்று நடந்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொருவரும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனம் நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல இது. சுகமான வாழ்க்கைக்காக உள்ளத்தின் பக்கம் திரும்பங்கள். உங்களுடைய அதிபதி இறைவன் ஒருவன் தான்.
அவனை தவிர கதி கிடையாது. இது அல்லாஹ் என்பதை பொருள். அவனை தவிர கதி கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிற்கும், ஒவ்வொரு பேச்சிற்கும், ஒவ்வொரு அழகுக்கும், ஒவ்வொரு அமைதிக்கும், ஒவ்வொரு உறக்கத்திற்கும், ஒவ்வொரு இரவுக்கும் பகலுக்கும், வாழ்நாள் முழுமைக்கும், உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இறைவன் ஒருவன் உங்களுக்கு போதுமானவன். எவன் அதை விதைத்தானோ ஏற்றுக்கொண்டேன், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் சீரடைந்தவர்கள். உங்களை பாதுகாக்க எந்த ஒருவனாலும் முடியாது, உங்களாலும் முடியாது. ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே மனதின் பக்கம் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் உள்ளத்தை அறியாதவர்களாக இருக்கும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அங்கு இறை சன்னிதானம் அது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உண்மையை கொண்டு வாடுங்கள். உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது, மனம் என்ற ஒன்று இருக்கின்றது. தெளிவாக பிரித்தறியுங்கள். மனம் என்பது உங்களுடைய அறிவெல்லாம் புகட்டக்கூடியது, உங்களுடைய அறிவெல்லாம் இறங்கக்கூடியது. உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது, இறைவனுடைய அனுமதியை கொண்டு சத்தியத்தை கொண்டு அவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அவசியங்களை ஒவ்வொரு முறையும் உணர்த்தி கொண்டிருக்கின்றான். மறைவாக மனதையும் பார்க்க முடியாது, ஆனால் மனதில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டி அறிவு இருக்கின்றது, அதை நாம் அதிகமாக கவனிக்கின்றோம். இதுதானே வாழ்க்கை என்று ஊரடங்கம் அவ்வளவு இப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் ஊரடங்கத்தை ஒட்டி வாடுங்கள், ஆனால் மனதால் நீங்கள் உள்ளத்தின் பக்கம் திரும்புவதாக இருங்கள். உங்களுடைய விளைச்சல் உங்களுக்கு பெருகும், அதில் ஆற்றலும் உண்டு, அது உங்களுக்கு நன்மையாகவும் அமையும். நீங்களும் விளங்குவீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆற்றலில் இருந்து அந்த பொருள்களை பிறகு கொடுக்கும் பொழுது பிறரும் விளங்குவார்கள். இறைவனுடைய பாதையை நீங்கள் அதை தாராளமாக செலவு செய்வர்களாக இருங்கள். பணத்தை சேமிக்கக்கூடாது, பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அதற்கு உயிரோட்டம் வேண்டும். சேர்ந்து தங்கிவிட்டால் அது செத்துவிட்டது என்பது பொருள். அதை நான் உபயோகிக்கும் போது, செலவு செய்யும் பொழுது அதுக்கு உயிரோட்டம் இருக்கிறது என்ற பொருள். அந்த செலவு செய்யக்கூடிய மனதோடும் பிறருக்கு நான் கொடுக்கும் பொழுது அவர்கள் உயிர் ஆற்றல் பெறுவார்கள். இதை நான் பெருமைக்காக வைத்திருந்தேன் என்றால் இது என் உயிரை வாங்கிவிடும். பிற மனிதர்களுடைய நன்மை வேண்டுமே என்று அதனை உபயோகப்படுத்தும் போது இதற்கு உயிராற்றல் உண்டு. இறந்ததிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டிருப்பான் இறைவன். ஒவ்வொரு பேச்சும் உள்ளத்திலிருந்து வருகின்றது, மனதிலிருந்து எந்த ஒரு பேச்சும் கிடையாது. மனம் சாகரிக்கப்பட்டு விட்டது, உள்ளம் வாழ வேண்டும். நாம் உள்ளத்தை மறந்தவர்களாக மனதில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தை மறந்துவிட்டாலும் இறுதி நாள் வரையில் அந்த உள்ளத்தை உங்களுக்காக உறுதிப்படுத்தி அமைத்திருப்பான் உங்களுடைய இறைவன். இறுதி நாளில் கூட உங்களுக்கு செய்திகள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக கஷ்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். என்னிடம் பாவங்கள் இருக்கின்றது என்று கூறுவேனா இல்லையா? இப்பொழுது கூற மாட்டோம். ஆனால் இந்த கஷ்டம் மிகைத்துவிட்டால் எந்த நேரமும் எனக்கு மிகப்பெரும் துன்பம் காத்திருக்கிறது என்ற அந்த நிலை வந்துவிட்டால் யாருக்கு என்ன பாவம் செய்தேனோ என்று நீங்கள் கூறுவீர்கள். அவ்விதமாக அல்ல, உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் செய்த பாவம் தான், உங்கள் உள்ளத்தை நீங்கள் மறந்த பாவம் தான், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் அவமதித்த பாவம் தான், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கீழாக்கி உங்களுடைய மனதை பெருமைப்படுத்தியது காரணமாகத்தான், அகம்பாவம் கொண்டது காரணமாகத்தான் அகக்கண்கள் முடிவிட்டன. நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்து பார்த்து அறிய முடியாத அந்த மிக கேடான சூழ்நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். இன்று நாம் திரும்புகின்றோம். என் இறைவன் ஒருவனை தவிர எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி நாம் கண்ணியப்படுத்தப் போகின்றோம். இனி கோயில்களுக்குள்ளோ மசூதிகளுக்குள்ளோ சர்ச்சைகளுக்குள்ளோ செல்லக்கூடாது. பூசாரிகளையோ முன்னர்களையோ பெற்றோர்களையோ பின்பற்றக் கூடாது. அடுத்த மனிதனை பின்பற்றக் கூடாது. உங்களுடைய உள்ளத்தை பின்பற்றுங்கள். இறைவனுடைய சன்னிதானம் அந்த உள்ளம் என்பதை அறிய வேண்டும். அங்கு திரும்புங்கள். எண்ணங்கள் இல்லாமல் எண்ணம் ஒன்று என்று இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய இறைவன் உங்களுடைய அந்த இறை வாக்குகளில் அவனுடைய உணர்வில் அந்த உணர்வில் இறைவனுடைய கண்ணோட்டம் இருக்கின்றது. எந்த அளவுக்கு உணர்வின் பக்கம் திரும்புகின்றீர்கள், உள்ளத்தின் பக்கம் எந்த அளவுக்கு நீங்கள் பொருள்களாக மாற்றி மனதின் பக்கம் நீங்கள் திறமைப்படுகின்றீர்கள், அங்கு உணர்ச்சிகள் பெருகும். அமைதி ஒன்றை தவிர கவலை, பயம், துக்கம், அவசரம், ஆத்திரம், பகைமை, பொறாமை, இயலாமை என்ற அந்த நிலை வந்து நீங்கள் உங்களையே விருக்கக்கூடிய அளவுக்கு ஆகுவீர்களே, அந்த நாள் வரை உங்களை தளர்த்தும் உணர்ச்சிகள். நம்பிக்கை கொண்ட மக்கள் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அமைதியை மேற்கொள்ளுங்கள். அதற்கு நிகராக எந்த ஒரு கட்டிடத்தையும், இது மசூதி, இது சர்ச், இது கோயில், இது தர்கா என்று இன்று வரையில் சீரழிந்தது போன்று இனியும் சீரழிய வேண்டாம். உள்ளத்தை விட்டு மனதில் வந்து மனதை விட்டு வெளியே பொருள்களுக்குள் சென்று விட்டீர்கள் கட்டிடங்களுக்குள். எங்கு இறைவனுடைய பாக்கியம் இருக்கிறது என்று ஒரு காலம் கிடையாது. இன்று வரையில் நீங்கள் ஏமாற்றப்பட்டதும் நீங்கள் ஏமாந்ததும் போதும். காரணம், உள்ளம் என்ற ஒன்று இருப்பதை நாம் அறியாதவர்கள், மனம் இருக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம், மனதிற்கும் உள்ளத்திற்கும் வித்தியாசம் பாராட்டு தெரியாமல், சிந்தனை என்ற ஒன்று இல்லாமல் நாம் சீரழிந்து சிதைந்துவிட்ட நிலையில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய நிலை என்ன என்பதை பற்றி, நாளைய நிலை எனக்கு இன்றுள்ள நிலையைக்கு நேர் மாற்றமானதாக இருக்க வேண்டும். இன்று நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன், நாளைக்கு என்ற இறைவனுடைய பாக்கியத்தில் நான் வாழ விரும்புகின்றேன். இந்த உலகம் எனக்கு அடிமைப்பட்டது, நான் அதற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், இனி என்னுடைய இறைவன் இந்த உலகத்தை எனக்காக பணிப்பான். எனக்காக வானங்கள் முதலாக பூமி வரையிலும் எனக்காக அடிப்பணிய செய்வான். நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அவன் வல்லமை மிக்கவன். நீங்கள் உங்களுடைய இறை உணர்வை கண்ணியப்படுத்துங்கள். மனதில் இருக்கக்கூடிய அவ்வளவு உலகத்தின் வழிமுறைகளுக்கும் செய்திகளுக்கும் மேலாக அவ்வளவுதான். ஆக இன்று முதலாக உங்களுடைய உலகத்தினுடைய அனைத்து தேவைகளையும் நாடுங்கள். பணம் என்ற அந்த பிணத்திற்கு ஒப்பான தரித்திரம் உட்பட கோடான 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 ரூபாய்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று மேற்கொள்ளுங்கள். ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் விட என் இறைவனை நீ பாதுகாப்பாயாக. உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், சத்தின் பக்கம் திரும்புங்கள். நீ ஒருவன் தான் வாழ வைப்பவன் இதனை நம்பவில்லை என்பதை அடையாளமாக செலவு செய்யுங்கள். உங்களுடைய பணங்களை சேர்த்து வைக்காதீர்கள், இதுதான் வாழ்க்கை என்று. நாளைக்கு நாம் இந்த பணத்தை கொண்டு உதவியற்றவர்களாக ஆகக்கூடிய நிலை வருவதற்கு முன்பாக இன்று நாம் உலகத்தை பாருங்கள். அவ்வளவு பணத்தையும் வைத்துக் கொண்டு ஹாஸ்பிட்டலில் அவ்வளவையும் சீரழித்துவிட்டு கடனாளியாக ஆகி இறந்து வீடு திரும்புகின்றார்கள். அவர்கள் இறந்து திரும்புகின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளம் கூறும் அவர்கள் கொலை செய்யப்பட்டுவிட்டு திரும்புகின்றார்கள் என்று, தற்கொலை செய்வதற்காக கஷ்டப்பட்டு நீ கொலை செய்தவில்லை என்று அங்கு சென்று கொலை செய்யப்பட்டுவிட்டு அவர்கள் வீடு திரும்புகிறார்கள். இதுதான் இறப்பு என்று இந்த மனிதர்களையே பின்பற்றுவீர்கள். வீடுகளில் இருந்தால் நீங்கள் கொண்டு விட்டீர்கள் என்று கூறுவார்கள். அங்கு இருந்தால் டாக்டர்கள் கொல்லவில்லை, கடவுள் கொண்டு விட்டார் என்று கூறுவீர்கள். அவன் விதித்த விதி என்று கூறுவீர்கள். இந்த மனிதர்களை நாம் ஒரு காலம் அவர்களுடைய பேச்சுக்களை நம்புவது கூடாது. இறை உணர்வை நம்புங்கள். இறைவனை கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இறைவனை கண்ணியப்படுத்துங்கள். அத்தியாயம் 22:74 வசனம், இறைவனை இறை உணர்வை அல்லாஹ்வை அவன் ஒருவன் தான் என்ற அந்த உணர்வை, அவனைத் தவிர கண்ணியில்லை என்ற அந்த உணர்வை கண்ணியப்படுத்துங்கள். உங்களுடைய ஒவ்வொரு தேவைக்கும் அந்த உணர்வுக்கு மிஞ்சிய ஒரு தேவை இல்லை என்பதை கண்ணியப்படுத்துங்கள். அதிகமாக இல்லை என்றால் நிச்சயமாக இதில் வல்லமை இருக்கும். அவனை விட வல்லமை மிக்கவர்கள் என்று நீங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு கூறுகின்றீர்கள். பல சமயங்களில் கூறுவீர்கள், இந்த பணம் இருப்பதன் காரணமாக விதிமிஞ்சுவதன் காரணமாக ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்ட போது கெட்ட வார்த்தை அதீதமான வார்த்தையை கூறுவீர்கள். அந்த இறைவனே வந்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று, என்னிடம் உன்னை காப்பாற்ற முடியாது என்று பணம் பேசும் பேச்சு. அந்த பேச்சின் போது நீங்கள் குற்றவாளிகளாக ஆகிட்டீர்கள். எனக்கு பணம் நிறைய இருக்கின்றது, இனி எதுவுமே எனக்கு எதுவும் செய்ய முடியாது, எவற்றையும் நான் எதனையும் சாதித்துக் கொள்வேன் என்று எண்ணம் வரும்பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்ட ஒரு கேடு ஒரு சோதனையாக வருகின்றது. இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேடும் ஒவ்வொரு கஷ்டமும் இதன் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதுதான். எனக்கு பணம் இருக்கின்றது, எனக்கு எந்த துன்பமும் நிகழாது என்ற ஒரு எண்ணம் அங்கு வரும்பொழுதெல்லாம் பெரிய இடி போன்ற ஒரு சோதனை உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த சோதனையானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையோ இருமுறையோ நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சந்திப்பீர்களானால் அதனை நிச்சயமாக பார்க்க முடியும். அந்த சத்தியத்தை விளங்குவீர்கள். அத்தியாயம் 9:126 வசனம், ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நீங்கள் கண்டிப்பாக சோதிக்கப்படுகின்றீர்கள். இதிலிருந்து விடுபட்டவர்கள் எவரும் இல்லை என்று அறிய வேண்டாமா? இந்த துன்பத்திற்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் பணம் சம்பாதிக்கும் காரணமாக அல்ல, பணம் மிக மெஞ்சும் பொழுது உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படும் பொழுது அது இறைவனிடமிருந்து மன்னிப்பை கொண்டு நிகழும் பொழுது என் இறைவன் தான் இந்த அமைதியை கொடுத்தான் என்று நான் அவனுக்கு பணிவதை காட்டிலும் நான் பெருமை கொண்டவனாக இனி எதுவும் என்னை ஒன்றும் செய்திட முடியாது என்ற அந்த எண்ணம் வரும்பொழுது சோதனை ஆரம்பமாகிறது. உங்களுடைய வேதனைகளில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் இன்று நீங்கள் விடுபட வேண்டும் என்பது உண்மையானால் இந்த எண்ணத்திலிருந்து இன்று நீங்கள் விளக்குங்கள். பணம் இருக்கின்றது, எனக்கு கவலை இல்லை என்ற அந்த எண்ணம் வந்துட வேண்டாம். என்னை விட்டும் கவலைகள் எல்லாம் போய்விட்டன என்ற அந்த எண்ணத்தை மேற்கொள்ளாதீர்கள். அத்தியாயம் 11:10, என்னை விட்டும் கவலைகள் எல்லாம் போய்விட்டன என்று எண்ணாதீர்கள். இது ஒரு சோதனை. நீங்கள் நிறைய பக்கம் திரும்பி வச்சிருக்கீர்களா? உணர்வு பொது உணர்வு பெற்றிருக்கின்றீர்களா? உணர்வின் பக்கம் திரும்புகின்றீர்களா? உங்களுடைய அகம்பாவத்தையும் பணம் என்ற திமிரையும் கொண்டு வாழ்ந்து கொண்டுக்கூடிய வாழ்க்கையில் இப்பொழுது பயம் கொண்டு நீங்கள் பணிவு என் பக்கம் இறைவனுடைய எண்ணத்தின் பக்கம் உங்களுடைய பணிவை கொண்டும் அவனுக்கு அறிவதனை கொண்டும் மற்ற மனிதர்களுடன் எவ்வளவு பணம் இருந்தாலும் சாதாரணமாக அவர்களுக்கு சரிசமமாக நீங்கள் இறங்கி இறைவனுக்கு பணிந்து அவருக்கு உதவி புரிபவர்களாகவும் அவருக்கு நச்சரி புரிபவர்களாகவும் எவ்வளவு பணம் அதிகமாக படித்திருந்தாலும் சரி அவர்களை நாம் உதவக்கரைகளாக பார்க்கின்றோம். நமக்கு கீழானவர்களை நாம் இறங்கி அவர்களுக்காக நாம் பணிந்து வருகின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சிலவற்றை குறிப்பிட்டிருக்கின்றேன். பணிவுடனும் பணிந்தும் நற்செய்தியை கொண்டும் யாரை பற்றியும் குறை சொல்லாமல் எதனையும் ஒப்பிட்டு பார்க்காமல் உங்களை உங்களை உள்ளத்துடன் சேர்த்து வைக்கும் விதமாக உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய உள்ளத்திற்கும் இடையே மனம் கீழாக வேண்டும், உள்ளம் மேலாக வேண்டும், இறைவனை தனிமைப்படுத்த வேண்டிய முறைப்படி தனிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் 22-24 அவங்கள் தான் நிற்கும் அவனை நீங்கள் தோற்கடித்து சொல்ல முடியாது என்ற எச்சரிக்கையோடு இறைவன் நம்மை கடுமையாக அவன் தண்டனையை கொண்டும் வேதனையை கொண்டு எச்சரிக்கின்றான். அவனை நீங்கள் இயலாமலாக்கிட முடியாது, அவனை நீங்கள் உதிரிட முடியாது, அவனுக்கு நிகராக இறைவன் இல்லை என்று அந்த நாளில் நீங்கள் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அந்த ஒப்புதல் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. வேதனையிலும் நான் சோதனைகளுக்கு மேலாக இன்னும் கடினமான கஷ்டத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டோம் திரும்புவதற்காக வேண்டி இந்த நாள் நமக்கு நன்மையான அமையற்றும். இறைவன் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டான். என் இறைவனை நான் இவற்றை கேட்டுக்கொண்டேனோ அது எனக்கு உரிமையாக்கிவிடுகிறேன். என் உள்ளத்தின் பக்கம் என்னை நிலைப்படுத்திவிட இறைவனே என்று உங்களுடைய இறைவன் பக்கம் இப்பொழுது திரும்புங்கள். மனம் என்பது உங்களுடைய பொருள் நடைமுறையை கொண்டது, எண்ணங்களாக சிதறி போனவை. உள்ளம் என்பது ஒரே ஒரு எண்ணம், இதை உணர்வு ஒரு இதை உணர்வு மீது இந்த நினைத்திருங்கள். பணத்தை பற்றி கொலைப்படாது, பணம் உங்களை வந்து சேர வேண்டும். நீங்கள் பணத்தின் பக்கம் சொல்லக்கூடாது. நான் பேயாக அடையக்கூடாது, நாயாக அடையக்கூடாது, பணமாக அடையக்கூடாது. பணம் என்றால் தினமும் மயத்திருக்கும். இந்த பணத்திற்காக நாயாய் பேயாய் என்ற கூறுதெல்லாம் சத்தியமான உண்மை. அந்த உண்மையின் பக்கம் திரும்பி என்னுடைய கண்ணியத்தை நான் குறைத்துக் கொண்டு பணம் என்பதன் பக்கம் போகக்கூடாது, பணம் என்னை தேடி வர வேண்டும். நிச்சயமாக இறைவனுக்கு சாத்தியமானது. அறிவின் ஆற்றலால் உங்களுக்கு வந்து சேரும். இந்த அறிவின் ஆற்றலையும் நம்புங்கள். உடத்தின் பக்கம் நினைத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் இறைவனை கண்ணியப்படுத்துகிறார்கள். தன்னை கண்ணியப்படுத்தின் காரணமாக அகிரங்களை உங்களுக்கு அறிவிய செய்வான். இந்த பணம் எம்மாத்திரம் அது உங்கள் கால்களுக்கு கீழாக. ஆக உங்களுடைய மேலான நன்மையின் பக்கம் திரும்புங்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் அவ்வளவும் வீணானவை. அவற்றை பார்ப்பதும் கேட்பதும் அவற்றை பற்றி பேசிக் கொண்டிருப்பதும் அவற்றுடைய செய்திகளை கேட்பதையும் மட்டும் விலகிக் கொள்ளுங்கள். உள்ளத்தின் பக்கம் செல்லுங்கள். வானங்களும் பூமியும் உங்களுக்காக. உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவன், நம்முடைய இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன். அவன் வருவதை இறைவன் அந்த அவற்றை தக்க வேண்டும் என்று இன்று நாம் கடைவோம். அடுத்த மாத கருத்தரங்கம் டிசம்பர் 2 சனிக்கிழமை 10 காலை 6:30 ஆனது.